குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரே ஏற்புடையோர் ஆக்கினாரே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோ ஆக்கினாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே, ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே இன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே இன்று.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த மகிழ்ச்சியை நோக்கிய இந்த பயணத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் மகிழ்வினுடைய அடையாளமாக, அமைதியின் அடையாளமாக நம்மத்தியிலே தோன்ற இருக்கிற ஒரு சிறப்பான அந்த காட்சியை, அந்த ஒரு நிலையை நாமும் சந்திக்க இருக்கிறோம். ஆகவே அதற்கு நம்மை தயாரிக்கும் விதமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் விரும்பும் விதமாக நம்மையே உருமாற்றிக்கொள்ள அழைக்கப்படும் இந்த நாட்களில் திருவருகை காலம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் என்பதை உணர்ந்து இந்த நாளினுடைய இறை சிந்தனைக்கு செவிமடுத்து ஆண்டவருக்குள் பயணிப்போம். இறைவன் தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நிறைவான ஆசீர் அருள்வாராக. எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா, உம்முரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க உம் மக்களுக்கு நீர் அருள் தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரே கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து நாங்களும் விரைந்து செல்வோமாக. உம்போடு தூயாவியாரின் ஒன்றை பிள்ளைந்தென்று வாழ்ந்து இறைவனாய் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம், என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. இறைவாக்கின எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48 திருவசனங்கள் 17 19 முடிய. இஸ்ராயலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செய் சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபின மணல் அளவாயும் உன் வழித்தோண்டல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்ப. அவர்கள் வெற்றி வீழ்த்தப்பட்டீரார், அவர்கள் பெயர் என் திருமுன்னி நின்று அழிக்கப்பட்டீராது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புவவன். நானுன் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உன் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உன் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உன் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் வீப்புமணி, நீரே என் ஜீவனின் பலனாணி, நீரே என் வெளிச்சமும் வீப்புமணி, நீரே என் ஜீவனின் பலனாணி. நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூக வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். காவலர் நீரே, அயராது நீர்ப்பாய்ச்சுவீரே, காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர்ப்பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே, இந்த சோதனை இன்றி பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சோதனை இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் இதயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா, 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 Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16-19 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அதே ஆண்டவருடைய பெயராலை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். அநேகர் உங்களுடைய பயணத்தை எங்களோடு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறீர்கள். எப்படி கடவுள் உங்களை விடுவிக்கிறார் என்பதையெல்லாம் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் இதோ அநேக மக்கள் கூடி வந்து, அன்று பவுலடியாருடைய அந்த பயணம் எப்படி அந்த இறை நம்பிக்கையாளர்களால் நிறைவு செய்யப்பட்டதோ. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ பவுலடியார் ஒரு ஊருக்கு போகிற போது அங்கே இறை நம்பிக்கையாளர்கள் தான் அந்த இறை பணியை எடுத்து செல்ல அவர்கள் உறுதி கொடுத்து அவரை ஏற்று அவருக்கு நிறைவளித்தாங்க. அப்போ அந்த இறை திட்டத்தை நிறைவளிக்கிற பிள்ளைகள் அங்கே இருந்தது போல, நாங்களும் செல்லும் இடமெல்லாம் பலரை நாங்கள் பார்க்கிறோம். பலர் ஓடி வந்து அவர்களை அறிமுகம் செய்து அவர்கள் தங்களுடைய அந்த ஆண்டவருக்குள் நாங்கள் இணைந்திருக்கிற பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க. ஆல்பர்ட் ஃபாதரை பார்த்தோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாலும் அதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு உணர்வு, இவர்களெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு உணர்வு களஞ்சியம். இன்றைக்கி மக்கள் ஓடி வந்து அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவாங்க. அதை நாங்கள் பார்த்து நாம் அதுக்கு திருப்பி என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நாம் அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து கடவுளுக்கு ஒரு உணர்வை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த உடல் உணர்வு களஞ்சியமாக இருக்கிறது. பல கோடிக்கணக்கான உணர்வுகளை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நீதிமொழிகள் 2:3 சொல்லுது, நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உறக்க மன்றாடு. இந்த வார்த்தைகள் பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகம் 2:3 சொல்லுகிறது, நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து. இன்றைக்கி உணர்வற்ற நிலையில் நம்ம வாழக்கூடாது. இன்றைக்கி திருவருகை காலம், ஆண்டவர் வரப்போகிறாரு, ஏதாவது செய்யணும். ரெண்டு விதமான தயாரிப்பு இருக்குதுங்க இந்த காலம் வந்து, தயாரிப்பின் காலம். ரெண்டு விதமான தயாரிப்பு, ஒன்று உலக சார்ந்த தயாரிப்பு, வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கத்தினர் இருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வேணும். அப்போ தான் வீட்டில் ஒரு டெக்கரேஷன், ஒரு உணவு, இதெல்லாம் உலக சார்ந்த ஒரு தயாரிப்பு கண்டிப்பாக தேவை. அதே சமயம் ஆன்மா சார்ந்த தயாரிப்பு. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, இது ரெண்டையும் உணர்ந்து பார்க்கணும். இன்றைக்கி உலகத்தில் இதை செய்யணும் அதை செய்யணும்னு உணர்தல் இருக்கும், நிறையா இருக்குது. ஆனால் ஆன்மா சார்ந்த தயாரிப்பு வேணும்னு நம்ம உணர்கிறோமா? இன்றைக்கி அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். அப்போ உணர்வு என்பது உடலாலும் உள்ளத்தாலும் அறியப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, மெய் அறிவுக்காக உறக்க மன்றாடு. அப்போது ஆன்மாவினுடைய அந்த ஒரு உணர்வு, அந்த ஆன்மாவினுடைய அந்த புரிதல், அதை உணர்றது எதுன்னா மெய், மெய் உணர்வுன்னு நம்ம சொல்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல அந்த மெய் அறிவுக்காக, உண்மை அறிவு, அதுக்காக நீ உறக்க மன்றாடு. கொரிந்தியர் அவருடைய முதல் திருமுகத்தில், கொரிந்தியர்கள் எழுதப்பட்ட முதல் திருமுகம், பவுலடியார் 6வது அதிகாரத்தில் 13-20 வரைக்கும் அழகாக ஒரு சில விஷயத்தை உணர்த்துறார். அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னென்னா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமையாகிவிட மாட்டேன். வயிற்றுக்கென்றே உணவு, உணவு அப்படின்னா அது வயிற்றுக்கு தான், உணவுக்கென்றே வயிறு, நம்ம வயிறு உணவுக்குன்னே இருக்கக்கூடாது இல்லையா, உணவுக்கென்றே வயிறு, இவை இரண்டையுமே கடவுள் அழித்து விடுவார். உணவும் அழிந்து போகும், வயிறும் அழிந்து போகும். உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தலை செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தலை செய்வார் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அந்த உடல் வந்து ஒரு உணர்ச்சியினுடைய ஒரு தளமாக இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும்னா, கடவுள் விரும்பும் விதமாக அதை டைவெர்ட் பண்ணணும். நம்ம எப்படி ஒரு மடையை, தண்ணி ஓடுகிற அந்த ஓட்டத்தை நம்ம திருப்பி விடுறோம், மடை கட்டி விடுறதுன்னுவாங்க கிராமத்திலலாம். அப்போ அந்த மடையை நம்ம திருப்பி விடும்போது நீர் ஆறு பிரிந்து ஓடை, ஓடையிலிருந்து சிறிதாக ஓடுகிறது அந்த மடைன்னு சொல்லுவாங்க. அப்போ அது சரியான தளத்துக்கு போய் அந்த தண்ணியை எடுத்து செல்வதற்கு அது உதவி செய்கிறது. அதே போல தான் பெரிய கான்செப்ட் மீட்பு, ஆண்டருடைய வருகை, அதில் ஒரு உள்பிரிவு என்று நிறைய கருத்துக்களை கடவுள் நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார். எப்படி நம்ம வெளியில் பார்க்குற உடல் வந்து அழகாக அமைக்கப்பட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே போக போக ஒவ்வொரு பார்ட்ஸும் அப்படி அப்படியே அது வந்து ஒரு மினியேச்சர் லெவலில் ஒர்க் பண்ணுது. கடைசியில் பார்த்திங்கன்னா நரம்பு கண்ணுக்கே தெரியாத அளவில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நரம்புகள் தான் என்ன செய்து, நம்முடைய உடலினுடைய அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் அது வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு உதவி செய்கிற. அப்போது இந்த செயல்பாடுகள், நம்ம திருப்பலியில் பகிரக்கூடிய சில காரியங்கள் எல்லாமே நம்ம நினச்சி கொள்ளக்கூடாது, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிற. இன்றைக்கி கடவுள் வாசகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னாக்க, என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குற அந்த கட்டளையை நம்ம பார்க்குறோம். கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு, அதே முன்மொழி வந்து நற்செய்தியில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோம்னாக்க, மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை, மானிட மகனுக்கும் செவி சாய்க்கவில்லை. அப்போ இந்த இரண்டு முன்மொழியிலையும் வரக்கூடிய ஒரு காமன் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவி சாய்த்தல். இப்போ இதுதான் நம்மளுடைய சிந்தனை பொருள், செவி சாய்க்கிறது, காது கொடுத்து கேட்கறது, இது தான் செவி சாய்க்கிறது. அப்போது இன்றைக்கி யோசித்து பார்க்கணும், நம்ம கடவுள் இந்த வார்த்தையை இன்றைக்கி நம்மளோட பேசுகிறாருன்னா எதை அவர் வலியுறுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்குறோம். கடவுள் எதை வலியுறுத்த விரும்புகிறார், செவி சாய்க்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே செவி சாய்க்கிறத விரும்புவோம், நம்ம பேசணுன்னா நாலு பேர் கேட்கணும் அப்படின்னு. இப்போ நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம் மக்களுக்கு. அதில் ஒரு அதிகப்படியான கவுன்சிலிங்கில் என்ன நாங்கள் செய்கிறோன்னா, இந்த கவுன்சிலர் லிசன் பண்ணணும். கவுன்சிலர் அவங்க எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு தெரியாது, அவங்களுடைய பிரச்சனை எவ்வளவோ அவ்வளோவா அவங்க பேசுவாங்க. நம்ம கையை கட்டி உட்காந்து கேட்கணும் அவங்களுடைய அவங்க ஷேர் பண்ணுறதில்லையே, அவங்க தங்களுடைய பிரச்சனையை பகிர்வதில்லையே, கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களுடைய வியாதிகள், பாதி வியாதிகள் அவங்களுக்கு விடுதலை அடைகிறது. அப்போ அவங்களுடைய மனக்குழப்பங்கள் விடுதலை அடைகிறது. அப்போது ஒருத்தர் செவி சாய்க்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்னு சொல்கிறோம், கிஃப்ட் ஆஃப் ஹீலிங். இப்போ கவுன்சிலிங்கில் வேறு ஒருத்தர் பேசுகிறத நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு ஹீலிங் நடக்குது. இப்போது ஆண்டவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது, நான் பேசுகிறத நீ கேட்டின்னா உனக்கு ஹீலிங் நடக்கும். நான் பேசுகிறத நீ கேளு, செவிசாய்து, நீ கட்டளைகளை கடைபிடிக்கணும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் வந்து இந்த செவிசாய்க்கிறதுனுடைய ஆழத்தை பேசுகிறார். பெற்றோர்கள் இருக்கிறோம், இன்றைக்கி எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகள் மேலே அன்பு இருக்குது. இது ஆனால் அந்த அன்புக்கு மத்தியில் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. அப்போ அடிப்படை ஒரு எதிர்பார்ப்பு எல்லா பெற்றோருக்கும் என்ன அப்படின்னா, கேட்கணும். பிள்ளைங்க நம்ம சொல்லும் போது காது கொடுத்து கேட்கணும் முதல்ல, அப்புறம் அவங்க யோசிக்கணும். கேட்டால் தானே நீங்கள் யோசிக்க முடியும். கேட்கவே இல்லை எப்படி யோசிப்பீங்க? கேட்காத ஒன்றை குறித்து நம்ம யோசிக்க முடியுமா? அப்போது முதல்ல கேளு, அப்புறம் யோசிச்சுப்பார், சிந்தனை செய், அதுக்கப்புறம் செயல்படு. அப்போது இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் நம்மளுடைய திருப்பலியிலெல்லாம் பார்க்குறோம், இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு அப்படிங்கிற வார்த்தையே பார்த்திங்கன்னாக்க செவிசாய்க்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. செவிசாய்க்க அழைப்பு விடுக்கிறது. அப்போ இந்த செவிசாய்த்தல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி முதல் வாசகத்தில் பார்த்திங்கன்னாக்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும். ஆண்டவருடைய வார்த்தை முதல் வாசகத்தில் எழுதியிருக்கிறத மட்டும் வாசிக்கிறேன், பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும், செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே, என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால். என் கட்டளைக்கு நீ காது கொடுத்து கேட்டிருப்பே அப்படின்னா உன் நிறை வாழ்வு ஆற்றை போலும். அப்போது பாருங்க, செவிசாய்த்திருப்பாயானால் அப்படின்னா செவிசாய்த்தா மட்டும்தான் என்ன நடக்குது, உன்னுடைய நிறை வாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும், உன் வழிமரபினர் மணல் அளவாயும், உன் வழித்தோண்டல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். இன்றைக்கி பெற்றோர்கள் வீடுகளில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் அப்பா அம்மா பேசுகிறத கேட்குறதில்ல. இன்னும் மற்ற இடத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசுகிறத கேட்குறதில்ல, ரெண்டுமே பிரச்சனை தான். எப்போவுமே பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு சில இடங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசுகிறதையும் கேட்கணும். இப்போ இங்கே கடவுள் பேசுகிறதை போல் பெற்றோர்கள் பேசுகிறத கேட்காத பிள்ளைகள் நிலையை நம்ம உற்று பார்க்குற போது அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறத நம்மளால் பார்க்கலாம். நிறைவாழ்வு ஆற்றை போல, வெற்றி கடல் அலை போல, அப்போ அவங்களுக்கு அந்த அதெல்லாம் தடைப்பட்டு கிடக்கும். ஆற்றை போல் ஓடாது, அப்படியே தேங்கி கிடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உன் வழித்தோன்றல்கள், உன் வழிமரபினர் மணல் அளவாயும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த குடும்பங்கிற அந்த இதே தடைப்பட்டு கிடக்குதுன்னா அங்கே அவங்க பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நான் காது கொடுத்து கேட்டேன்னா பெற்றோர்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்கு மேலே கடவுளுக்கு. அப்போ அந்த காது கொடுத்து கேட்கலை, செவி சாய்க்கலை அப்படின்னா இதெல்லாம் உனக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் வேதனையான விஷயங்கள், கட்டுகள், மன உளைச்சல்கள், குடும்ப பாரங்கள். இப்போ ஆண்டவர் பாருங்கள், ரெண்டாவது வாசகம், அதாவது நற்செய்தி வாசகத்தில் சொல்கிறாரு, மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவிசாய்க்கவில்லை, மானிட மகனுக்கும் செவிசாய்க்கவில்லை. முன்மொழி, எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று அப்படின்னு சொல்கிறார். கடைசி வரியாக இது வருது. அப்போ ஏற்றுக்கொண்டோரின் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ ஏற்றுக்கொள்வோம்? செவிசாய்த்தால் அது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம உணர்ந்து ஏற்றுக்கொள்வோம். இப்போ திடீர்னு வந்து உங்ககிட்ட ஒருத்தர் வந்து, நான் வந்து இன்றைக்கி வரேன்னு சொன்னேன், நான் வந்து வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னேன், நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லு? எப்போயா நீ சொன்ன? நீ முன்கூட்டியே எனக்கு இதை சொல்லியிருக்கணும். இந்த வீடெல்லாம் இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்க, பேங்கில் வந்து ரீட்டைன் பண்ணி எடுப்பாங்க. அப்போது கேட்கக்கூடியது, நீ எனக்கு சொன்னியா? கவர்மெண்ட் அறிவிப்பு கொடுத்துச்சா? அப்போ முன்கூட்டி சொல்லுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி சொல்லியிருந்தால் தான் நீங்கள் அதை குறித்து கேட்டிருப்பீங்க, செயல் அதை யோசித்திருப்பீங்க, அப்போ செயல்பாட்டுக்கு தயாராக இருப்பீங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல கூட ஏற்றுக்கொண்டோரின் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்கள் சான்று. முதல்ல ஏற்றுக்கொள்ளுதல், அப்புறம் செயல்படுதல். அப்போது இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், நம்ம இன்றைக்கி எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளை நிப்பாட்டி கடவுள் கேட்பார், என்ன நீ செய்கிற, எங்கே கேட்ட இதை நீ செய்கிற சொல்லு அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியுமா, ஆண்டவர் எனக்கு இந்த கட்டளையை கொடுத்தாரு, இதை நான் கேட்டேன், அதனால் இதை செய்கிறேன். இன்றைக்கி பிள்ளைகள் இருக்காங்க, கணவன் மனைவி இருக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்றையும் நம்ம செய்துகிட்டே இருக்கிறோம். பிள்ளைகளை கொண்டுட்டு போய் இந்த ஸ்கூலில் தான் நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு படிக்க வைக்கிறோம். எனக்கு இந்த இடத்துல தான் வேலை வேணும்னு நம்ம கேட்டு போகிறோம். இப்போ இது கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா, செவி சாய்த்திங்களா, இது கடவுள் விரும்புகிறாருன்னு செவி சாய்த்திங்களா கடவுளுடைய வார்த்தைக்கு? அப்படி செவி சாய்க்காமல் நீங்களாக போய் ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த இடம் வெற்றி அடைய முடியாது. அப்போ செவி சாய்த்தல், கடவுள் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்குறது ஒரு முக்கியமான ஒரு பண்பு நலன். இந்த ஆண்டவர் நம்மளுடைய கிறிஸ்து பிறக்க போகிறாரே, அவர் பிறந்து என்ன செய்தார், அடிப்படையாக ஒரு மினிஸ்ட்ரி செய்தார். என்னென்னா சுற்றி சுற்றி வந்து இறை திட்டத்தை பேசிகிட்டே இருந்தார். அப்போ மக்கள்கிட்ட அவர் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் பேசுகிறத நீ கேளு. ஆண்டவர் ஆபிரகாம் தொட்டு கடவுள் என்ன செய்கிறாரு, தன்னை வெளிப்படுத்தி அவர்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. கடவுள் உருவமற்று இருந்ததுனால அவருடைய வெளிப்பாட்டை உணர்வது கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த வெளிப்பாட்டை ஆபிரகாம் உணர்ந்தார், கடவுளுடைய பிள்ளைகள் உணர்ந்தாங்க, ஆனால் எல்லாராலும் அதை உணர முடியல. அப்போ கடவுள் மனிதர் பார்த்து அறிந்து உணரும்படியான ஒரு வெளிப்பாட்டை இயேசு என்கிற அடையாளத்தில் வைக்கிறாரு. தன்னையே அவர் அடையாளப்படுத்துகிறாரு மகன் என்கிற அடையாளமாக. அப்போ இந்த இயேசுவை உற்று பாருங்கன்னு சொல்கிறாரு. என் மகன் சொல்வதை கேளுங்க. அதை அவர் யார் வழியாக பேசுகிறாரு, மரியாள் வழியாக பேசுகிறாரு. இயேசு தன் பணிகளை செய்ய போகிறதுக்கு முன்னாடி கானா ஒரு திருமணத்தில் மரியாள் என்ன செய்கிறாங்க, தந்தையினுடைய நாவாக இருந்து அவங்க பேசுகிறாங்க, மகன் சொல்வதை செய்யுங்க. அப்போ மகனை கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அப்போ பாருங்கள், இந்த செவி சாய்த்தல்ங்கிறது எவ்வளவு ஆழமான ஒரு இறையியல் அடையாளமாக இருக்கிறது. அப்போ பார்க்குற போது இந்த கடவுள் நம்மளை மட்டும்தான் செவி சாய்க்க சொல்கிறாரான்னா, அவரே செவி சாய்க்கிறாரு. அவர் செய்யாத ஒன்றை நம்மக்கிட்ட செய்ய சொல்ல மாட்டார். உன்னை இழந்து போ, லூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் இழந்து காட்டியிருக்கிறாரு. நீ இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருனா வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அப்போ இந்த செவி சாய்த்தல் அப்படின்னு பார்க்குற போது கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். நமக்கு செவி சாய்க்கணும்னு என்ன இருக்குது, அவர் வாழ்ந்து காட்டின தேவன். அதனால தான் இந்த தெய்வத்தை உண்மையான தெய்வம்னு சொல்கிறோம். மற்ற தெய்வத்தை அவமானப்படுத்துறதுக்காகவோ, மற்ற தெய்வ நம்பிக்கைகளை குறை கூறுவதற்காகவோ அல்ல. நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய வெளிப்பாடு என்பது வாழ்ந்ததை, அவர் வாழ்ந்து காட்டியதை நம்ம வாழ அழைக்கிறாரு, உண்மையின் தெய்வன் என்று இந்த அடிப்படையில் சொல்கிறோம். அப்போ இவர் சொல்கிறாரு பாருங்கள், இந்த வெளிப்பாடுகளை பாருங்கள். தொடக்க நூல் 16:11, இதோ கருவுற்றிருக்கும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய், ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். மனிதர்கள் செவி சாய்க்க முடியல. ஆபிரகாம் அவருடைய மனைவி சாராள், அவருடைய உறவுகள் செவி சாய்க்க முடியல. இவள் மனம் ஒடிந்து போன நிலையை சாராள் நிற்கிற பொழுது, ஆண்டவர் மன்னிக்கணும், இந்த மகள் நிற்கிற பொழுது சாராளினுடைய எதிர்ப்பு, ஆபிரகாமினுடைய பேச முடியாத நிலை, அப்போது இந்த ஆகாரினுடைய அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டார். ஆகாருக்கு பதில் சொல்றார், உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். அடுத்ததாக தொடக்க நூல் 30:22, கடவுள் ராகேலை நினைவு கூர்ந்தார், அவர் அவருக்கு செவி சாய்த்து தாய்மை பேறு அருளினார். இந்த இடத்துல ராகேல் பாருங்க, ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையில கிடக்கிறார். அப்போ அந்த இடத்துல கண்ணீர் விட்டு கடவுளை நோக்கி மன்றாடிய போது கடவுள் அவருக்கு செவி சாய்த்து, இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம், செவி சாய்த்து. அடுத்தது நெகேமியா 9:9, எகிப்தில் வாழ்ந்த எங்கள் மூதாதையரின் துன்பத்தை கண்ணோக்கினீர், செங்கடலில் அவர்களின் கூக்குரலுக்கு செவி சாய்த்தீரே. நிறைய இடத்துல திருப்பாடல் 138:3, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பாருங்க, எத்தனை இடத்துல கடவுளுக்கு சாட்சியம் சொல்லியிருக்காங்க, அவர் செய்தது செவி சாய்த்தார், அவருடைய செவிகளை நம்முடைய கண்ணீரை கேட்டார், நம்முடைய கதறலை கேட்டார். அப்போது நாமளும் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, நாமும் செவி சாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் ஆண்டவருடைய கட்டளையாக வைக்கிறார். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். இஸ்ரேயலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். திருப்பாடல் 81:8 சொல்லுது. எருசலேமை நோக்கி ஆண்டவர் வேதனையோடு சொல்லும்போது கூட, நான் உன்னை கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் காப்பது போல நான் காப்பாற்றிக்கொள்ள எவ்வளோ முயற்சி செய்தேன், நீ எனக்கு செவி கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவார். அப்போ செவி கொடுத்தால் என்ன நடக்கும், ஆசீர்வாதங்கள் என்ன, நிறையா இருக்குது. அதில் ஒரே ஒரு ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்குவதை போல் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். விடுதலை பயணம் 19:5 சொல்லுது, நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறதுக்கு நீ செவி சாய்த்தினா உலகமே என்னது தான், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என் மக்கள் தான், ஆனால் இவ்வளோ பேர் இருந்தாலும் நீ என்னுடைய தனி சொத்தாக, நீ எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாக மாறுவீர்கள் அப்படி சொல்கிறார். அப்போ கடவுள் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் இந்த செவி சாய்க்கிறதுங்கிறது நம்மக்கிட்ட எப்படி இருக்குது, இந்த உணர்வு செயல்பாட்டோடு தான் இருக்குதா, யார் பேசினாலும் நான் காதை மூடிப்பேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிறு பிள்ளைகள் போல். இன்றைக்கி நற்செய்தியில் அப்படி தான் அவங்க யோவானை வந்து திருமுழுக்கு யோவானை அவதூறாக பேசினாங்க, இயேசு வந்து அப்படியே மாற்றி செஞ்சார் அதையும் அவதூறாக பேசுகிறாங்க, அதுக்கு தான் அந்த அடையாளங்கள் கூட நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் வந்து கூத்தாடவில்லை ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை. சின்ன பிள்ளைங்களாம் விளையாடும் போது அப்படி தான், நான் அப்பா நான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் சோறாக்கி வை அப்படின்னு சொல்லி அவங்க விளையாடுவாங்க. அப்போ நீ சிறுபிள்ளை நீ பேசுகிற பேச்சு ஒரு சிறு பிள்ளைத்தனத்துக்குரிய அடையாளமாக இருக்கிறது. இப்படி வந்தால் இப்படி பேசுவேன், அப்படி வந்தால் அப்படி பேசுவேன், செவி சாய்த்து பாரு கடவுள் என்ன பேசுகிறாருங்கிறத காதலை கேட்டு தியானி. இந்த திருவருகை காலம் என்பது ஏதோ நம்ம பாவத்தை கழுவிட்டு தவக்காலத்தை போல் ஓடுவதல்ல, மாறாக குவாலிட்டிஸை வந்து சில சிறப்பான குணாதிசயங்களை உள்ளே வைக்கிற சிறப்பான காலம் திருவருகை காலம். இயேசு நம்முடைய மனங்களில் பிறக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே சரியான தலங்களை வைக்கணும். யூடியூப்பில் நம்ம பார்த்தீங்கன்னாக்க நிறைய இந்த ஜியோக்ராஃபி சேனல் விலங்குகளை பற்றியெல்லாம் போடுவாங்க. அதில் இந்த பறவைகள் தங்கள் கூடுகள் கட்டுகிற போது அந்த கூட்டில் தன் குஞ்சிகள் வந்து இருப்பதற்கு தேவையான நல்ல தலங்களை அமைக்க அது செலக்டிவாக புல்களையும் அந்த இலைகளையும் கொண்டு வந்து வைக்குது. பன்றிகள் ஒரு அழகான வீடு அமைக்குது காட்டு பன்றிகள். அப்போது அததுக்கு தெரியுது தான் வாழ்வதற்கு இந்த இடம் நல்ல இடமாக மாறணும்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் அவர்களுக்குள்ளே நிறைவாய் வந்து பிறக்கணும்னா நீங்கள் வைக்க வேண்டியதை வைக்கணும். அதில் ஒரு முக்கியமான காரியத்தை தான் ஆண்டவர் இப்படி இப்படி அடையாளப்படுத்துகிறாரு. சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய வழிகளை செம்மையாக்குங்க. செவி சாய்க்கிற இந்த ஆற்றல் அது ஒரு ஆசீர்வாதமானது. அடுத்தவங்களை கேட்குறது, நாம் கடவுள் பேசுகிறதை கேட்குறது, இதெல்லாம் ஆசீர்வாதமானது. இது ஏதோ நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்க அதுக்கு பதில் கிடையாது. கேட்கணும் கேட்கலாம், கேட்காட்டி போகலாம். யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவின் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தான், ஆனால் இயேசு பேசினதை கேட்கவே இல்லை, அதனால தான் அவன் காணாமல் போனான். இயேசு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இறைவாக்கினர் வழியாக பேசினவர், இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகவே இறங்கி வந்து பேசினவர், திருத்தூதர்கள் வழியாக பேசினவர், இன்றைக்கும் குருக்கள் இன்றைக்கி ஊழியக்காரர்கள் இன்றைக்கி நிறைய ரெவரண்ட் நிறைய பாஸ்டர்ஸ் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தையை இன்னைக்கு கேட்க முடியாதபடிக்கு நிறைய பேச்சுகள் போய்கிட்டே இருக்குது. நம்ம எதை கேட்குறோம், உலகு சார்ந்த பேச்சுக்கள், விவாத பேச்சுக்கள். இன்றைக்கி டிவியை திறந்தால் 10 பேர் உட்காந்து ஏதாவது ஒன்று விவாதம் பண்ணுறாங்க, அது முடிவு என்ன, முடிவே கிடையாது, அது ஒன்று என்லெஸ் ஆர்கியூமெண்ட். இது அப்படி இல்லை, இது கடவுளுக்கு உகந்தது, உன்னுடைய வாழ்வை நெறிப்படுத்தக்கூடியது, நிறை வாழ்வை ஆற்றை போல பெருகெடுக்க செய்கிற போகிற அபிஷேகம். ஆகவே இதை நாங்கள் வலியுறுத்துவதனுடைய காரணம் இதுதான். ஆகவே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய நிறைவாழ்வினுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது, உங்களுடைய செவியில் இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே தான் நீங்கள் முடிவு பண்ணாமல் ஆசீர்வாதத்தை உங்களால் பெற முடியாது. சிந்தித்து பார்த்து உங்களை மாற்றிக்கொள்ளவும், ஆண்டவருக்கு உகந்த அடையாளமாக உருமாற்றிக்கொள்ள இறைவன் உங்களுக்கு ஞானத்தையும் அருளையும் பலத்தையும் தர உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.
அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோ ஆற்றல்.